இப்போது நான் என்னுடைய சத்சங்கத்தை எங்களுடைய இரண்டு குருமார்களின் ஆசியுடனும் கிரியா பாபாஜியின் ஆசியுடனும் பதினெண் சித்தம்மார்களுடன் ஆசியுடனும் தொடங்குகின்றேன். ஆதி காலத்திலே தில்லையில் திருமூலர் அழகுமலை ராமதேவர், அழகுமலை ராமதேவர் அனந்த சயன கும்பமுனி திருப்பதி கொங்கணவர் கமலமுனியாரூர், கமலமுனியாரூர் சோதியரங்க சட்டமுனி கருவை கருவூரார் சுந்தரானந்தர் கூடல், சுந்தரானந்தர் கூடல் சொல்லுமட்டுக் குடியில் வான்மியரோடு நற்றால் காசி நந்தி தேவர், நற்றால் காசி நந்தி தேவர் பாதி ஹரிசங்கரன் கோவில் பாம்பாட்டி பழனிமலை புவனாதர், பழனிமலை புவனாதர், பழனிமலை புவனாதர் திருப்பரங்குன்றமதில் மச்சமுனி பதஞ்சலி ராமேஸ்வரம், பதஞ்சலி ராமேஸ்வரம் சேதி வைத்தீஸ்வரன் கோவில் தன்வந்திரி போயூர் கோராக்கர் மயூரங்குதம்பர், போயூர் கோராக்கர் மயூரங்குதம்பை திருவர்ணையூருடைக்காடர் சமாதியிற் சேந்தனர் உம்மை காக்கவே, சமாதியிற் சேந்தனர் உம்மை காக்கவே அகஸ்தியர் கிரியா பாபாஜி பத்ரி சுரூப சமாதி அடைந்தனர் உலகம் உயவே. ஓம் கிரியா பாபாஜி நம ஓம். இன்றைய சத்சங்கம் மீண்டும் பாபாஜியின் தெய்வீக குரலில் இருந்து வருகின்றது. இப்போது பலரும் பாபாஜி தெய்வீக குரல் நற்சிந்தனைகளை பார்க்கின்றார்கள், அவற்றில் ஆர்வம் ஏற்படுகின்றது, அதனால் அதனுடைய விளக்கத்தை கேட்கின்றார்கள். மேலதிக விளக்கங்களை பாபாஜியின் தெய்வீக குரலை போல் ஒரு முக்கியமான புத்தகம் கிரிய யோகத்திற்கு கிடைக்காது. ஆகவே அவர்கள் கேட்கும்போது அந்த விளக்க உரையை நான் சொல்ல அந்த சேவையை செய்ய கடமைப்பட்டிருக்கின்றேன். இன்று மீண்டும் மரணத்தின் மரணம் அந்த ஐந்தாவது அத்தியாயத்திலிருந்து சிறிய கருத்துக்களை எடுத்து ஆராய்வோம். பாபாஜி சொல்கின்றார், கடவுளை வரையறை செய்வது என்பது கடவுளை மறுப்பதாகும் என்கின்றார். எல்லைக்குட்பட்ட ஒரு பொருளை வரையறுக்கலாம், ஆனால் எல்லை கடந்ததை எவ்வாறு வரையறுப்பது எனக் கேட்கின்றார். எல்லாவற்றிற்கும் மூல காரணம் கடவுளே. கடவுளை வரையறுப்பது என்பது எல்லை கடந்த ஒன்றை எல்லைக்குள் உட்படுத்துவது, மனத்தின் கோட்பாட்டுக்குள் அவரை அடக்குவது. கடவுள் மனத்திற்கு அப்பாற்பட்டவர். இருப்பினும் ஒரு முகப்பட்ட மனதால் ஜபம் தியானம் ஆகியவற்றின் மூலம் அவரை உணரலாம் என்று பாபாஜி கருத்துக்கு சொல்லுகின்றார் சாதகர்களுக்கு. அதற்கு அடுத்ததாக அவர் இன்னும் ஒரு பொருளை விளக்குகின்றார். அதாவது பூஜைக்கும் மானசீக பூஜைக்கும் இடையில் இருக்கும் வித்தியாசத்தை அவர் ஒரு உதாரணம் மூலம் எங் சாதகர்களுக்கு தருகின்றார். அந்த உதாரணத்தை சொல்கின்றேன். பீமன் என்று மகாபாரதத்தில் சொல்லப்படும் பலசாலி எவ்வகை பூஜையும் செய்யவில்லை என்று நினைத்தான் அவருடைய சகோதரன் அர்ஜுனன். தான் சிவனுக்கு செய்யும் புற வழிபாட்டில் கர்வம் கொண்டான் அர்ஜுனன். நிறைய வில்வ இலைகளை சமர்ப்பித்தான் சிவனுக்கு. ஆனால் பீமனோ மானசீகமாக உலகில் உள்ள எல்லா வில்வ இலைகளையும் இறைவனுக்கு சமர்ப்பித்தான். பீமன் சிவனுக்கு மானசீக பூஜை செய்தான். சிவன் தலையிலிருந்து பீமன் அர்ச்சித்த இலைகளை சிவனது பணியாளர்கள் அகற்ற முடியவில்லை. ஓர் சமயம் அர்ஜுனன் சிலர் கூடை கூடையாக வில்வ இலைகளை தூக்கிச் செல்வதைக் கண்டான். அவையெல்லாம் தான் அர்ச்சித்த வில்வ இலைகள் என நினைத்து அவர்களை பார்த்து, சகோதரர்களே, எங்கிருந்து இந்த வில்வ இலைகளை சுமந்து வருகின்றீர்கள் என்று கேட்டான். அவர்கள், அர்ஜுனா, இவை பீமன் சிவபெருமானுக்கு மானசீக பூஜையில் சமர்ப்பித்த வில்வ இலைகள் என்றனர். அர்ஜுனனுக்கு ஆச்சரியம் தாங்கவில்லை. அப்போதுதான் மானசீக பூஜை புறப்பூஜையை காட்டிலும் ஆற்றல் மிக்கது எனவும், பீமன் தன்னைவிட சிறந்த பக்தன் எனவும் அர்ஜுனன் உணர்ந்தான். இது மகாபாரதத்தில் வந்த ஒரு சிறிய கதை. இது கதையல்ல, உண்மையும் கூட. ஆனால் பாபாஜி அதில் ஒரு குறிப்பு தருகின்றார். இந்த அகப்பூஜைக்கு நீங்கள் போவேண்டும் என்று சொன்னால் மானசீக பூஜைக்கு நீங்கள் புறப்பூஜையிலிருந்து தான் செல்ல முடியும். புறப்பூஜை செய்து இறை வணக்கத்தில் நீங்கள் இறைவனை மனதில் முழுதாக நினைத்து வழிபடாமல் நீங்கள் அகப்பூசை செய்வதென்பது அது ஒரு பொய்யான விடயம். புறப்பூஜையில் நீங்கள் இறைவனை அகமகிழ்ந்து இறைவனுக்கு பூசை செய்தால்தான் அந்த மானசீக பூஜையான அகப்பூஜையை உங்களால் செய்ய முடியுமே தவிர பெயரளவில் செய்ய முடியாது. அதை பாபாஜி இங்கே வலியுறுத்துகின்றார். புறப்பூஜையை செய்து புறப்பூஜையில் நீங்கள் நன்றாக வளரும் போது எந்த நேரத்திலும் நீங்கள் மானசீகமான அகப்பூஜையை செய்யலாம். இறைவனுக்கு இறைவனதை ஏற்றுக்கொள்ளுவார் என்பதுதான் இங்கு சொல்லப்படுகின்றது. எங்களை பொறுத்தவரையில் பாபாஜி அந்த பூஜையை ஏற்றுக்கொள்ளுவார். ஆகவே எங்களுடைய சங்கங்களில் புறப்பூஜைகளில் கலந்து புறப்பூஜைகளை வீடுகளில் செய்து பாபாஜியை வழிபடுபவர்கள் இந்த சங்கங்களுக்கு இந்த கொரோனா நாட்களில் போக முடியாத நிலையில் இருந்தால் கூட அந்த மானசீக பூஜையான அகப்பூஜையை நீங்கள் அந்த பாபாஜிக்கு செய்யலாம். அந்த சங்கத்தில் இருக்கும் பாபாஜிக்கு செய்யலாம். அது உங்களுடைய பக்தி நிலையையும் உங்களுடைய சாதனையையும் பொறுத்தது. அதைவிட பாபாஜி என்ன சொல்லுகின்றார் என்றால், அன்பு இல்லாமல் மனித வாழ்க்கை வறுமையடையும். அன்பு இல்லாமல் மனிதன் வாழ்வது வீணே. எங்கும் பறந்து அன்பு, ஜபம், சத்சங்கம், தியானம் ஆகியவற்றால் அன்பை வளர்க்க வேண்டும். குருநாதர் எப்போதும் நம்மோடு இருக்கின்றார். அவர் நம்மை காப்பாற்றி இறைவனிடம் அளிப்பார். அவரிடம் அடைக்கலம் அடையுங்கள். அவர் ஆசீர்வாதம் உங்கள் வாழ்வில் நிரம்பி வழியும், மனமும் உடலும் மாற்றமடையும். ஆன்மீக உணர்வு வளரும். பூஜை அறையில் அவர் சந்நிதியை உணருங்கள். மனம், வாக்கு, செயல் ஆகியவற்றை கட்டுப்படுத்துங்கள். மீண்டும் பாபாஜி முப்பொருள்களை விளக்குகின்றார். மனம், வாக்கு, செயல். அதை கட்டுப்படுத்துவதென்றால் உண்மையாக வாழ வேண்டும். உண்மைக்கு புறம்பாக இருக்கக்கூடாது. நல்லவற்றை செய்ய வேண்டும். நல்ல விஷயங்கள், ஆறு வகை நல்ல விஷயங்களிலேயும் உங்களுடைய வாழ்க்கை அமைய வேண்டும் என்பதுதான் அதன் கருத்து. அவர் மீண்டும் மீண்டும் அன்பையே பேசுகின்றார். அன்பே உருவானவர். அடுத்ததாக, தினமும் தியானியுங்கள். குழு தியானம் சிறந்தது. பிரார்த்தனை மனதை தூய்மையாக்கும். குருவை புரிய வைக்கும். அறிவு நுழைய முடியாத இடத்திற்கும் பிரார்த்தனை சென்றடையும். அவர் இங்கு பிரார்த்தனை என்று சொல்வது சாதனையை. அதாவது குளுத்தியானமும் சாதனையும் மிகவும் முக்கியமானது எங்களுடைய பயிற்சிக்கு. அதை நாங்கள் தொடர்ந்து செய்து வர வேண்டும். பாபாஜியிடம் எல்லாவற்றையும் சரண் கொடுங்கள். அவர் திருவடியில் உங்கள் அகந்தையை வையுங்கள். முழு பொறுப்பேற்று அவர் தேவையில்லாத சுமையை அகற்றுவார். தாம் நினைத்தபடி உங்களை மாற்றுவார். திரும்பவும் வலியுறுத்துகின்றார். அவரிடம் நாங்கள் சரணாகதி பூவதுதான் எங்களுக்கு நல்ல ஒரு விடயம். எங்களுடைய ஆன்மப்பாதைக்கும் ஆன்மீக வளர்ச்சிக்கும் அதை செய்யுங்கள். அவரிடம் எல்லாவற்றையும் சரணடையுங்கள். அவர் உங்களுக்கு தேவையானவற்றை தந்து அதில் வளரவிட்டு மற்ற சுமைகளை தான் ஏற்றுக்கொள்வார் உங்களுக்காக என்பதை குறிப்பிடுகின்றார். நம் உடம்பை அவரது புல்லாங்குழல் ஆக்குவார். அவரது புல்லாங்குழலில் இருந்து வரும் அற்புத இசையை கேளுங்கள். சபரியைப் போல் உங்கள் காணிக்கைகளை அவர்களிடம் விட்டுவிடுங்கள் என்று ஒரு உவமானம் சொல்லப்படுகின்றது. அதாவது எல்லாவற்றையும் நீங்கள் அவரிடம் கொடுத்து விடுங்கள். அவர் என்ன செய்கின்றார் என்பதை நீங்கள் அவதானித்து அதன்படி நடவுங்கள் என்பது அதன் கருத்து. பிரம்ம முகூர்த்தத்தில் துயில் விட்டு எழுந்தால் மனம் தெளிவாக இருக்கும். பிரம்ம முகூர்த்தத்தை பற்றி குறிப்பு தருகின்றார். ஏன் பிரம்ம முகூர்த்தத்தில் துயில் விட்டு எழ வேண்டும், சாதனை செய்ய வேண்டும் என்பதற்குரிய சான்று. மனம் மௌனத்தில் ஆழ்ந்திருக்கும் பிரம்ம முகூர்த்தத்தில். அருளாளர்களும் யோகிகளும் இந்த நேரத்தில் தான் தியானிக்கின்றார்கள். ஆன்மீக அதிர்வுகளை உலகமெங்கும் அனுப்புகின்றார்கள். இந்த நேரத்தில் செய்யப்படும் ஜபமும் தியானமும் மிகுந்த பயனளிக்கும். அதிகமாக கஷ்டப்படக்கூடாது. மனத்தின் தியான நிலை தானே அமையும் பிரம்ம முகூர்த்தத்தில் என்பது எல்லோரும் தெரிந்திருக்க வேண்டிய விடயம். பாபாஜியை அல்லது சத்குருவின் படத்தை சில நிமிடங்கள் நோக்கிய பின் கண்களை மூட வேண்டும். மனத்தில் அந்த உருவத்தை காணுதல் வேண்டும். அது மறைந்தவுடன் மறுபடியும் கண்களை திறக்க வேண்டும். இவ்வாறு 5 அல்லது 6 முறை செய்தால் பாபாஜியை நாம் காண முடியும். முழு படத்தையும் கவனத்தில் கொள்ள முடியாத போது அதில் ஒரு பகுதியை தியானியுங்கள். அப்படம் மங்களாக இருந்தாலும் பரவாயில்லை. பயிற்சி செய்ய செய்ய அதன் வடிவம் தெளிவாக தெரியும். இதுவும் கஷ்டமாக இருந்தால் இதயத்தில் உள்ள பிரகாசமான ஒளியில் மனதை நிறுத்துங்கள். இந்த ஒளியை சச்சிதானந்த ஒளியாக சத்குருவின் வடிவமாக கொள்ள வேண்டும். இதில் என்ன குறிப்பு தருகின்றார் என்றால், நீங்கள் தியானம் செய்கின்றீர்கள், மனதில் தியானம் செய்கின்றீர்கள், அதேபோல் பாவனையில் கூட தியானம் செய்யலாம். அதை பாவன கிரியா என்று சொல்லலாம். அதாவது நீங்கள் பாபாஜியின் படத்தை நீங்கள் செய்யாதவர்கள், எங்களுடைய சங்கத்தில் இருப்பவர்கள் சிலருக்கு அந்த விடயம் தெரிந்து செய்கின்றார்கள், பேசியிருக்கின்றேன். தெரியாதவர்களுக்காக இன்றைக்கு ஒரு சந்தர்ப்பம். அதாவது உங்களுக்கு உள்நோக்கி தியானம் செய்வது சில நேரம் தடங்கள் பட்டு விடுமாக இருந்தால் அல்லது தொடர்ச்சியாக செய்ய முடியாதிருந்தால் சத்குரு பாபாஜியின் படத்தை கொஞ்ச நேரம் பார்த்து கொண்டே இருங்கள். பார்த்து கொண்டிருந்து விட்டு கண்களை மூடுங்கள். அவருடைய உருவம் உங்களுடைய மனக்கண் மூலம் முன்னால் இருக்கும். அந்த நேரம் தியானிப்பது உங்களுக்கு நன்றாக இருக்கும். அப்படி கிடைக்காவிட்டால் திரும்பவும் கண்களை திறந்து அவருடைய படத்தை சிறிய நேரம் பார்த்து கொண்டிருங்கள். பின் கண்களை மூடுங்கள். அவருடைய திருவுருவம் உங்களுடைய மனக்கண்ணில் வரும். வராவிட்டால் திரும்பவும் செய்யுங்கள். அவருடைய கருத்துப்படி 5 அல்லது 6 தரம் நீங்கள் அப்படி திருப்பி திருப்பி செய்ய அவருடைய படம் உங்களுடைய மனக்கண் முன் வரும்போது அதை பாவனை கிரியா என்று சொல்லலாம். நீங்கள் அவரை உங்களுடைய மனதில் வைத்து தியானிக்கலாம் என்ற கருத்தை அவர் இந்த தெய்வீய குரலில் சாதகர்களுக்காக கூறுகின்றார். எப்படி அந்த தியானம் செய்வதென்று, மனத்திலும் எண்ணங்களும் வடிவங்களும் நாம் எப்படி இருக்கின்றோம், எப்படி ஆவோம் என்பதை அறிய உதவும். பாபாஜியை இடைவிடாது நினைத்தால் அவரோடு ஐக்கியமாகி நிரந்தரமாகி அவருக்குள் வசிப்போம். தியானிக்கும் கடவுளோடு ஒன்றுபடுவோம். பாபாஜி சந்நிதியில் பக்தன் உடலையும் உலகத்தையும் மறந்து மனம் உயர்நிலையை அடைந்து கடவுள் குருவுக்குள் நுழைகின்றது. மனநிறைவு, பயமற்ற தன்மை, பொறுமை, இனிய குரல், ஆர்வம், உலக வைராக்கியம், தியானித்தல், ஈடுபாடு, தனிமையில் விருப்பம், மனம் ஒருமுகப்படுதல் ஆகியவை நாம் ஆன்மீக மார்க்கத்தில் முன்னேறி கொண்டிருக்கின்றோம் என்பதற்கான சில அடையாளங்கள். இது பலருடைய பல சாதகர்களுடைய கேள்விகளாக அடிக்கடி வந்து கொண்டே இருக்கும். நாங்கள் சாதனை செய்கின்றோம், எங்களுடைய முன்னேற்றங்களை என்ன மாதிரி அளவிடுவது, என்ன மாதிரி பார்ப்பது என்றதற்கு நாங்கள் பல விடயங்களை சொல்லி தந்திருக்கின்றோம். இருப்பினும் பாபாஜியின் தெய்வீய குரலில் கூட இப்படியான 7 8 விடயங்களை நீங்கள் உங்களுடைய சாதனையின் பலனாக உங்களுக்கு எவ்வளவு தூரம் நீங்கள் வளர்ந்திருக்கிறீர்கள் என்பதற்கு இந்த 8 விடயங்களையும் பார்த்து கொள்ளலாம் என்று பாபாஜி கூறுகின்றார். மீண்டும் ஒருமுறை, பயமற்ற தன்மை, பொறுமை, இனிய குரல், ஆர்வம், வைராக்கியம், தியானம், தனிமையில் விருப்பம், மனம் ஒருமுகப்படுதல். இந்த 8 விடயங்களையும் நீங்கள் உங்களுடைய வளர்ச்சி எவ்வளவு தூரம் இந்த 8 விடயங்களிலும் இருக்கின்றது, மாறி இருக்கின்றது என்பதை பார்க்கும்போது உங்களுடைய சாதனையினுடைய சக்தி, உங்களுடைய சாதனையினுடைய பலனை நீங்கள் உங்களுக்குள்ளேயே அளவிடலாம் என்று சொல்லுகின்றார். ஆழ்ந்த தியானத்தின் மூலம் மௌனத்தில் நுழையும் போது வெளியுலகமும் அதன் தொல்லைகளும் நீங்குகின்றன. ஆனந்த அனுபவம் உண்டாகின்றது. உண்மையான வலிமை இந்த மௌனத்தில் தான் கிடைக்கின்றது. பொறிகளாகிய கதவுகளை மூடி எண்ணங்களையும் உணர்ச்சிகளையும் நிறுத்தி அசையாமல் அமைதியாக விடியற்காலையில் உட்கார்ந்தால் கடவுளோடு தொடர்பு ஏற்பட்டு மௌனத்தில் அமைதியை அனுபவிக்கலாம். மீண்டும் மீண்டும் விடியற்காலை என்ற சொல்லு வருகின்றது, பிரம்மமுகூர்த்தம் என்ற சொல்லு வருகின்றது. அந்த நேரத்தில் நீங்கள் செய்யும் பயிற்சிகள் எல்லாம் மிகவும் உற்சாகமானவும் பயிற்சிகளாகவும் சோம்பல்தனம் இல்லாது நல்ல நிலையிலிருந்து செய்யக்கூடிய பயிற்சிகளாகவும் அமையும். ஏனென்றால் பிரம்மமுகூர்த்த நேரத்தில் உங்களுடைய குணம் சாத்விக குணமாக இருக்கும். உங்களுடைய முக்குணங்களில் நல்ல குணங்களாகிய சாத்விக குணம் எப்பவும் பிரம்மமுகூர்த்தத்தில் செயல்பட்டு கொண்டே இருக்கும். 100%. அந்த குணத்தில் இருக்கும்போது உங்களுடைய பயிற்சிகள் பல பயன்களை தரும் பயிற்சிகள், பல வெற்றிகளை தரும் பயிற்சிகளில் சோர்வு இருக்காது. அது மாத்திரமல்ல, என்னுடைய மானசீக குரு யோகி ராமையா அவர்கள், அவருடைய பேச்சுக்களில், அவருடைய சத்சங்களில் ஒரு விடயத்தை உரக்க கூவுவார். கிட்டத்தட்ட ஒவ்வொரு சத்சங்கங்களிலும் சொல்லுவார், காலையில் எழுந்து உங்களுடைய ஊரில் அல்லது உங்களுடைய கிராமத்தில் இருக்கும் ஏதாவது ஒரு கோவிலில் பிரம்ம முகூர்த்தத்தில் அங்கு சென்று, பிரம்ம முகூர்த்த நேரத்தில் என்றால் காலை 4 மணியிலிருந்து 6 மணிக்குள், அந்த கோவில் பூட்டி இருந்தாலும் கூடுதலாக இந்தியாவில் திறந்திருக்கும் என்ற கருத்தையும் அவர் கூறுவார். அப்படி இல்லையாக பூட்டி இருந்தால் கூட அந்த கோவிலுக்கு முன் கதவுக்கு முன்னால் இருந்து உங்களுடைய சாதனையை செய்து பாருங்கள், அது கிடைக்கும் அனுபவம் வெற்றி அளப்பரியதென்று யோகியார் பல தடவை கூறி என்னுடைய காதால் நான் அவருடைய பேச்சிலிருந்து கேட்டிருக்கின்றேன். அது மிகவும் அற்புதமான தகவல். அது மாத்திரமல்ல, அவர் ஒரு ஒரு முறை இந்தியாவில் இருக்கும் ஒரு கோயிலில் தன்னுடைய சத்சங்கத்தை செய்து கொண்டிருக்கும் போது அந்த கோயில் பூசகருக்கு அந்த சத்சங்கத்தில் இதே தகவலை கூறி மக்களுக்கு அந்த பூசகருக்கும் ஒரு வேண்டுகோள் விடுக்கின்றார், ஐயா நீங்கள் 4 மணியிலிருந்து 6 மணி வரை உங்களுடைய கோயில் கதவு திறப்பது வழக்கமாக இல்லாவிட்டாலும் எங்களுடைய கிரியா சாதகர்களுக்காக இந்த ஊரில் அந்த கோயில் கதவுகளை 4 மணிக்கு திறந்து வையுங்கள் என்று ஒரு வேண்டுகோளும் விடுத்திருக்கின்றார் அந்த அவருடைய சத்சங்கத்தில். அதையும் கேட்டிருக்கின்றேன். ஆகவே இந்த பிரம்மமுகூர்த்த டைம், அதாவது நேரம் என்பது முக்கியமானது. நீங்கள் கோயில்களுக்கு போகாவிட்டாலும் பரவாயில்லை, இந்த பிரம்மமுகூர்த்த நேரத்தில் முழு நேரமும் முழிப்பாக இருக்காவிட்டாலும் பரவாயில்லை, அல்லது ஒரு 5 நிமிடமாவது இந்த 2 மணித்தியாலத்துக்கு விடிய எழும்பி உங்களுடைய பூஜை அறையிலிருந்து உங்களுடைய பயிற்சியை செய்வீர்களாக இருந்தால் அதில் பெரிய வெற்றி உங்களுக்கு கிடைக்கும் என்பதை நீங்கள் உணர்வீர்கள் என்பதை இங்கு கூறிக்கொள்ளுகின்றேன். அடுத்ததாக இந்த புத்தகத்தில் இருக்கும் கடைசி செய்தியாக, ஓம் கிரியா பாபாஜி நமோம் என்ற மந்திரத்தை மிகவும் அற்புதமாக பாபாஜியே மற்றவர்களுக்கு சொல்லுகின்றார். அந்த மந்திரத்தை நாங்கள் ஜபம் பண்ண வேண்டும் என்று, அது எங்களுடைய சத்குருவுக்குரிய மந்திரம். அது பீஜ மந்திரத்துக்கு சமனான மந்திரம். ஏனென்றால் பீஜ மந்திரங்கள் நாங்கள் வாய்விட்டு சொல்ல முடியாத மந்திரங்களைத்தான் பீஜ மந்திரங்கள் என்று சொல்லுகின்றோம். அதாவது ஒரு குரு மூலம் உங்களுடைய செவிக்கு வரும் மந்திரம், அதன் பின் நீங்கள் மனதில் ஜபம் பண்ண வேண்டிய மந்திரம்தான் பீஜ மந்திரம். அதுதான் எல்லா மந்திரத்திலும் சக்தி கூடிய மந்திரம். இந்த பீஜ மந்திரங்கள் எல்லாம் ஓம் என்ற பிரணவத்துடன் தான் எப்போவும் தொடங்கும். அதுவும் ஒரு முக்கிய குறிப்பு. நீங்கள் யாராவது பீஜ மந்திரம் அது இதென்று ஏதாவது பேசினால் அந்த மந்திரம் ஓம் என்ற சொற்றொடருடன் தொடங்கினால் அது பீஜ மந்திரமாகும். ஆனால் பாபாஜியின் பஞ்சாட்சர மந்திரமான ஓம் கிரியா பாபாஜி நம ஓம் என்ற ஒரே ஒரு மந்திரம்தான் அந்த பீஜ மந்திரமாக. அவர் அதை வடிவமைக்காது, அதை சாதாரண மந்திரமாக எல்லா பொதுமக்களும், எல்லா சாதகர்களும், எல்லா உலகியல் வாழ் மக்களும் அதை வாய்விட்டு கூறி ஜபம் மூலமாகவும் கூறலாம், வாய்விட்டும் கூறலாம், மனதிலும் செயல் சொல்லலாம், எல்லா முறையிலும் அந்த மந்திரத்தை பாவிக்கக்கூடியதாக அமைத்து தந்திருக்கின்றார். அது எவ்வளவு அற்புதம்! ஏனென்றால் அதை பீஜ மந்திரமாக வைத்தால் நீங்கள் மனதுக்குள் மாத்திரம்தான் அதை ஜபம் செய்ய முடியும். ஆனால் உங்களுக்கு எந்த முறையிலும் அந்த மந்திரத்தை அவர் உபயோகப்படுத்துவதற்குரிய முறையில் அதை உங்களுக்கு வெளியாக தந்திருக்கின்றார். அதாவது எங்களுக்கு, சாதகர்களுக்கு வெளியாக தந்திருக்கின்றார். ஆகவே அந்த அற்புதமான மந்திரத்தை கையில் வைத்து கொண்டு வெளியால் ஒன்றுக்கும் அலையாதீர்கள். அந்த மந்திரமே உங்களுக்கு காணும் பாபாஜியின் திருவடியை எட்டி பிடிப்பதற்கு. ஆகவே எந்த நேரம் கஷ்டம் வரும்போதும் அல்லது இன்பம் வரும்போதும், நன்மை செய்ய நடக்கும் போதும், தீமை நடக்கும் போதும், எந்த நேரத்திலும் ஓம் கிரியா பாபாஜி நம ஓம் என்ற மந்திரத்தை எல்லோரும் உரக்க கூவுங்கள், மனதில் ஜெபம் பண்ணுங்கள், பஜனில் பாடுங்கள். அதில் இருக்கும் சக்தியை புரிந்து கொள்வீர்கள். இது மிகவும் சக்தி வாய்ந்தது. இந்த மந்திரம் ஜபம், சாதனை, சத்சங்கம் ஆகியவற்றின் பலன்களை விளக்கி சொல்ல முடியாது. குருட்டு சாதகர் கையில் உள்ள தடியை போன்றது. ஜபம் ஜபம் என்ற அமுதம் நம்மை தெய்வ நிலைக்கு கொண்டு செல்லும். ஜபம் மட்டுமே வாழ்க்கையின் கடவுளை உணரச் செய்யும். பொறிகளையும் மனத்தையும் கட்டுப்படுத்தி கிரியா முறையில் ஜப யோகத்தை பயில பாபாஜி நமக்குள் வலிமை தரட்டும். ஓம் கிரியா பாபாஜி நம ஓம் என்ற மந்திரத்தின் அற்புத ஆற்றல் நமக்கு அசைய முடியாத நம்பிக்கை ஏற்படட்டும். பாபாஜியின் திருநாம மகிமையை நாம் உணரட்டும். பாபாஜியின் திருநாம மகிமை எங்கும் பரவட்டும். சிவன், பார்வதி, பாபாஜி ஆகியோர் அருள் எல்லோர் மீதும் பொழியட்டும். ஏனென்றால் பாபாஜி இன் கிரியா யோகம் சிவயோகத்திலிருந்து வந்தது. சைவ சித்தாந்த கிரியா யோகம் சிவன் பார்வதிக்கு சொல்லிக் கொடுத்த குண்டலினி பிராணயாமத்தை அகசியருக்கு சொல்லிக் கொடுத்து, அகசியர் பாபாஜிக்கு சொல்லிக் கொடுத்து, பாபாஜி சமாதியில் பெரிய சமாதியான சொரூப சமாதியை அடைந்தார். ஆகவே சிவன் பார்வதியுடன் பாபாஜி மிகவும் நெருங்கிய தொடர்புடையவர். இறைவன் அல்லது சத்குருவின் திருநாமம் அல்லது மந்திரத்தை திரும்ப திரும்ப சொல்லுவது ஜபம். கிரியா ஜபம் கடவுளை உணர எளிமையான வழியாகும். கிரியா பாபாஜியின் புனிதப் பெயரை சொல்வதால் நமக்கு நற்கதி கிடைக்கும். யோகத்தின் முக்கியமான அங்கம் ஜபம். கலியுகத்தில் ஜபம் மட்டுமே நித்திய அமைதி, ஆனந்தம், அழியாமை ஆகியவற்றை தரும் என்பதை நீங்கள் மறந்து விடாதீர்கள். இறுதியில் அது இறைவனோடு ஒன்றிணைக்கும், சமாதி நிலைக்கு கூட்டிச் செல்லும். ஜபம் வழக்கமாக வேண்டும் அதை அடைவதற்கு. அதில் தெய்வீக பாவனை, அன்பு, சிரத்தை ஆகியவை இருக்க வேண்டும். அது எல்லோருக்கும் பக்தி, முத்தி ஆகியவற்றை கொடுக்கும். ஓம் தத் சத். ஓம் ஓம் சாந்தி 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 என்று இந்த அத்தியாயத்தை பாபாஜியின் குறிப்புகளுடன் நீலகண்டன் அவர்களும் யோகி ராமையா அவர்களும் எழுதி முடிக்கின்றார்கள். அவற்றை நாங்கள் இன்றைய நற்சிந்தனையில் கவனித்தோம். ஆகவே இந்த பாபாஜியின் தெய்வீய குரலில் இருக்கும் ஒவ்வொரு சொற்களும் அற்புதமானவை. ஒவ்வொரு சொற்களையும் விளங்குவதற்கு உங்களுக்கு வாழ்நாள் போதாது. இருப்பினும் உங்களால் விளங்கக்கூடியவற்றை இந்த புத்தகத்திலிருந்து விளங்கி இப்படியான சத்சங்கத்தில் உங்களுக்கு கிடைக்கும் மேலதிக விவரங்களால் அதை இன்னும் மேம்படுத்தி உங்களுடைய சாதனையை வலிமையாக்கி உங்களுடைய அறிவுத்திறனை, ஆன்மீக அறிவுத்திறனை கூட்டி அதை வைத்து மற்றவர்களுக்கும் இந்த நல்ல பயனுள்ள விஷயங்களை உங்களால் முடிந்த அளவு சொல்லி இந்த கிரியா யோகத்தை மென்மேலும் வளர்த்து எங்களுடைய சாதனையையும் வளர்த்து கிரியா பாபாஜிக்கு நாங்கள் சேவகனாக இருந்து கருவியாக இருந்து இந்த கிரியா யோகத்தை சேர்ந்து வளர்ப்போம் என்று சொல்லி இந்த சத்சங்கத்தை இத்துடன் நிறைவு செய்து வினாவிட பகுதிக்கு பாபாஜியுடன் சேர்ந்து விடை காண்பதற்கு உங்களை அழைத்து செல்கின்றேன். ஓம் கிரியா பாபாஜி நமோ.
ஓம் கிரியா பாபாஜி.